வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முடிவு செய்துள்ளன. மீனவர்கள் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சித் தலைவர் திரு அனுரா குமார திசநாயகே முன்னிலை பெற்றுள்ளார். பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 280 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனிசி உடன் பேச்சு நடத்தினார். குவாட் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள திரு நரேந்திர மோடி மாநாடு நடைபெறும் வில்மிங்டனில் இப்பேச்சுகளை நடத்தினார். பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இந்த சந்திப்பின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதேபோல் ஜப்பான் பிரதமர் ஃபியூமியோ கிஷிடாவுடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். மீனவர்கள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக அதிநவீன படகுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
2014 முன்னாடி மீனவர்கள் மேல தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்தது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் கூட இன்றைய வரலும் கிடையாது. மீனவர்கள் கைது செய்து அவர்களை அழைத்து செல்லும் உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு வெளியுறவுத்துறை தலையிட்டு அந்த மீனவர்களை நாம் மீட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த எல்லை தாண்டுதல் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக மீனவர்களை ஆழ்பிடி மீன்கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1,30,00,000 ரூபாய் பெருமானம் உள்ள அந்த போட்டு கூட மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி 60% சப்சிடி கொடுக்கிறோம். அது இன்னும் 30% பேங்க் லோனும் கொடுக்கிறோம். சோ ஒரு 10% அந்த பெனிபிஷரி போட்டா போதும். இது இந்தியாவிலே அதிக பயனாளிகள் வாங்கியிருக்கிறது நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான்.
உலகின் மிகப்பெரிய கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்றும் திரு எல் முருகன் கூறினார்.
உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 10 கோடி உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்படிப்பட்ட பெரிய கட்சியில கடந்த 2ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடக்கி வைத்திருக்கிறார்கள். தன்னை உறுப்பினர் புதுப்பித்துக் கொண்டு இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கமானது வர அக்டோபர் 15ஆம் தேதி வரலும் இந்தியா முழுவதும் நடைபெற இருக்கிறது. நேற்றைக்கு வரலுமே கிட்டத்தட்ட 4.5 கோடி உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும் இணைந்திருக்கிறார்கள். இந்த முறை 11 கோடி இலக்கோடு எங்கள் உறுப்பினர் பணியானது நடந்து கொண்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 1 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கோடு மிக வேகமாக மக்களுடைய பேர் ஆதரவோடு எங்களுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கமானது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது.
பசுமை சுற்றுலாவுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் G20 சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சமூக பொருளாதார மேம்பாட்டில் சுற்றுலா மற்றும் கலாச்சாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த மாநாட்டையொட்டி பல்வேறு நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்களுடனும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பேச்சு நடத்தினார். இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் போட்டியிட்ட திரு அனுரா குமார திசநாயகே முன்னிலை பெற்றுள்ளார். நேற்று நடைபெற்ற அதிபர் பதவிக்கான தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. சற்று முன் வரை 40% வாக்குகளை பெற்று திரு அனுரா குமார திசநாயகே முன்னிலை பெற்றுள்ளார். இவருக்கு அடுத்தபடியாக 33% வாக்குகளுடன் திரு சஜித பிரேமதாச இரண்டாவது இடத்திலும் 17% வாக்குகளுடன் ரணில் விக்ரமசிங்கே மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 37 பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 2 படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே பூம்புகார் வடக்கு தெருவை சேர்ந்த செல்லத்துறை என்பவர் சொந்தமான விசைப்படையிலும் அதே பகுதியை சேர்ந்த சக்திவேல் செல்வம் ஆகியோருக்கு சொந்தமான பைபர் படையிலும் அந்த பகுதியை சேர்ந்த 37 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 37 மீனவர்களையும் படகினையும் சுற்றி வளர்த்தனர். தொடர்ந்து மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சுற்றி வளைத்து இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்தில் உள்ள கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். அங்கு விசாரணை நடத்தப்பட்டு அவர்களை இலங்கை மயிலட்டி மீன்பிடித்துறைமுகம் கொண்டு சென்றனர். அங்கு இலங்கை மீனவத்தொழிலிடம் ஒப்படைக்கப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த மீனவர்கள் அனைவரும் நாளை இலங்கை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். தமிழக மீனவர்கள் 37 பேரும் ஒரு விசைப்படகும் இரண்டு பைபர் படகும் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் மீனவர்கள் குடும்பத்தில் மிகுந்த சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
இதற்கிடையே இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2,500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
சர்வதேச காண்டாமிருக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் காண்டாமிருகங்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். இது தொடர்பான பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஒற்றை கொம்புடன் கூடிய காண்டாமிருகங்களை அதிகமாக கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு தாஷீர் அப்ஸ்டன் நியமிக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமத்தின் பரிந்துரையை ஏற்று அவர் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த பெண் பட்டய கணக்காளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை 4 வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கூடுதல் பணிச்சுமை காரணமாக பெண் பட்டய கணக்காளர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மெத்தை தொழிற்சாலையில் நேரிட்ட தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கான்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ராணியா தொழிற்பேட்டையில் உள்ள இந்த மெத்தை உற்பத்தி தொழிற்சாலையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து காரணமாக அந்த தொழிற்சாலையில் வைக்கப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்ததாகவும் இதன் காரணமாக மேற்கூரை சரிந்து விழுந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 12க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. பீகாரில் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக ரயில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. சுல்தான்கஞ்ச் ரதன்பூர் இடையிலான வழித்தடத்தில் ரயில்வே தண்டவாளங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் ரயில்களை இயக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் 12 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அம்மாநிலத்தின் பட்னா, வைஷாலி உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 280 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4ஆம் நாளான இன்று 515 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 4 விக்கெட் இழப்புக்கு 148 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய பங்களாதேஷ் 234 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக நஜ்முல் ஹொசைன் சாந்தோ 82 ரன் எடுத்தார். அஸ்வின் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 376 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்புக்கு 287 ரன் எடுத்திருந்த நிலையில் இந்தியா ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் 149 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் வெள்ளிக்கிழமை கான்பூரில் தொடங்குகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜுன் எரிகாசி, பிரக்ஞானந்தா, குகேஷ், விதித் குஜராத்தி, ஹரிகிருஷ்ணா ஆகியோரை கொண்ட இந்திய அணி ஒரு சுற்று எஞ்சியுள்ள நிலையில் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் பிரிவு 10வது சுற்று முடிவில் இந்தியாவும் கஜகஸ்தானும் முதலிடத்தில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முடிவு செய்துள்ளன. மீனவர்கள் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் திரு அனுரா குமாரா திசநாயகே முன்னிலை பெற்றுள்ளார். பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 280 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.